ஜெகநாதன் அவர்களின் கரிகால் வளவன்.
8. நாட்டு வளம் பாடிய நங்கை. கரிகால் வளவனுடைய புகழ் பரவ பரவ அவனை புலவரும் பாணரும் நாடி வந்தார்கள். காவிரி பூம்பட்டினத்தில் நிறுவிய பட்டி மண்டபத்தில் புலவர்கள் தங்கள் தங்கள் கவிதையை அரங்கேற்றினார்கள். தமிழ் நூல்களை ஆராய்ச்சி செய்தார்கள். மதுரையில் இருந்த சங்கத்தை போன்ற சிறப்பு காவிரி பூம்பட்டினத்து பட்டி மண்டபத்துக்கும் உண்டாயிற்று. சேர சோழ பாண்டிய நாடுகளில் இருந்து புலவர்கள் அடிக்கடி வந்து கரிகால் வளவனை பாடி பரிசு பெற்று சென்றார்கள். வளவன் உறையூரில் சில காலமும் காவிரி பூம்பட்டினத்தில் சில காலமுமாக இருந்து வந்தார். ஒரு நாள் வளவனிடம் ஒரு பெண் புலவர் வந்தார். அவருக்கு தாமக்கண்ணி என்று பெயர். அவர் கால் முடம். ஆதலின் முடத்தாம கண்ணியார் என்று யாவரும் அவரை குறிப்பிட்டு கூறுவர். உறுப்பு குறை இருந்தால் அதை அடையாளமாக கருதுவார்களே என்று இழிவாக எண்ணுவதில்லை. கரிகாலன் என்ற சக்கரவர்த்தியின் பெயரே அங்கத்தை குறித்து வந்ததுதானே. கரிந்த காலை உடையவன் என்ற பொருளை உடையது அது. முடத்தாம கண்ணியார் கரிகாலன் உடைய அவைக்களத்துக்கு வந்தார். வழக்கம் போல் அரசன் அவரை வரவேற்று உபசரித்தார். சில காலம் அரண்மனையில் அப்பெண்மணியார் தங்கினார். அவர் சோழ நாடு நிலவளமும் நீர்வளமும் நிரம்ப பெற்று விளங்குவதை உணர்ந்தவர். மற்றவர்கள் அந்த வளங்களை பற்றி கூறுவதையும் கேட்டவர். ஆதலின் அந்த வளப்பழங்களை எல்லாம் அமைத்து ஒரு பெரிய கவிதையை பாட வேண்டும் என்று எண்ணினார். கரிகால் வளவன் சிறப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். தமிழில் ஒருவருடைய புகழை வெளிப்படுத்த பல வழிகள் இருக்கின்றன. வள்ளல்களிடம் பரிசு பெற்ற ஒருவர் பரிசு பெறும் இடம் தெரியாமல் அலையும் மற்றவர்களை பார்த்து, நீங்கள் இன்னாரிடம் போனால் உயர்ந்த பரிசில் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களிடம் போவதற்கு வழிகாட்டும் முறையில் புலவர்கள் சில நூல்களை பாடியிருக்கின்றார்கள். அந்த வகையான நூலுக்கு ஆற்று படை என்று பெயர். பரிசிலை பெறப்போகின்றவர்கள் பாணர்கள், புலவர்கள், பொருணர், விரலியர், கூத்தர் என்று பல வகையாக இருப்பார்கள். இவர்களில் யாரை பார்த்து சொல்லுவதாக பாட்டு அமைகிறதோ அவர்கள் பெயரால் அந்த நூலுக்கு பெயர் அமையும். புலவரை பார்த்து சொல்வதாக இருந்தால் புலவர் ஆற்றுப்படை என்று அதை சொல்லுவார்கள். இப்படியே பானாற்றுப்படை, பெருணாராற்றுப்படை, விரலியாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை என்று மற்றவருக்கு பெயர்கள் அமையும். முடத்தாம கண்ணியார் பொருணர் ஆற்றுப்படை பாடி அதில் கரிகாலன் புகழை பதித்து வைக்கலாம் என்று முடிவு செய்தார். பொருணர் என்பவர்கள் கையிலே தடாரி என்ற பறையை வைத்து தட்டி கொண்டு பாடுகின்றவர்கள். அவர்களோடு யாழ் வாசித்து பாடியும் மாடியும் பரிசில் பெறும் விரலியரும் வருவார்கள். வறுமையில் ஆழ்ந்து தன்னை ஆதரிக்கும் வள்ளல் யாரையும் காணாமல் ஊர்தோறும் அலைந்து கொண்டிருக்கும் பொருணன் ஒருவனை கண்டு கரிகால் வளவனிடம் சென்று பரிசில் பெற்ற மற்றொரு பொருணன் சொல்வதாக அந்த பொருணராற்று படையை பாடினார். எங்கேயோ திருவிழாவுக்கு பொருணன் போயிருந்தான். அங்கே அவனோடு வந்த விரலி யாழ் வாசித்து பாடினாள். அவன் தடாரி பறை கொட்டினான். ஒரு கையால் வாசிக்கும் கருவியது. விழாவில் 4-5 நாட்கள் அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். விழா முடிந்தவுடன் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு விட்டார்கள். எங்கே போவது என்ற நிச்சயம் இல்லாமலே புறப்பட்டார்கள். விரலி தன் அழகிய யாழை சுமந்து சென்றாள். அவர்களோடு உடம்பு மலிந்த சுற்றத்தாரும் சென்றார்கள். இன்ன இடத்துக்கு போவது என்று திட்டம் இல்லாமையால் எதிர்ப்பட்ட வழியில் போனார்கள். அந்த வழி அவர்களை ஒரு காட்டினிடையே கொண்டு போய்விட்டது. கோடை வெயிலால் ஈரத்தை இழந்து மரங்கள் எல்லாம் வாடி உளர பாலையாகி கொண்டு வரும் காடு அது. நடந்து நடந்து அவர்களுக்கு கால் சலித்து விட்டது. ஒரு மரம் அங்கே வழியிலே இருந்தது. அதில் மாத்திரம் சில இலைகள் இருந்தன. இலை சரிவாக இல்லை. அதனால் மரத்தின் கீழே அடர்ந்த நிழலை காணவில்லை. வலையை விரித்தார் போல அந்த நிழல் இருந்தது. அதாவது கிடைத்ததே என்று அந்த பொருணனும் அவனுடைய பரிவாரங்களும் அங்கே சற்று அமர்ந்தார்கள். அப்போது கரிகால் வல்லவனிடம் சென்று அவன் அளித்த விருந்தை உண்டு மகிழ்ந்து பரிசில் பெற்றுக்கொண்டு மற்றொரு பொருணன் அங்கே வந்தான். மரத்தின் நிழலில் பொருணனும் அவனை சார்ந்த பட்டினி பட்டாளமும் இருப்பதைக் கண்டார். அவர்கள் நிலையை கண்டு இறங்கினார். நாமும் இவர்களைப் போல இருந்தோமே. கரிகால் வல்லவனை கண்டு பிறகுதானே நம் களி நீங்கியது. இவர்களையும் அவனிடம் போகும்படி சொன்னால் இவர்களுக்கு நன்மை உண்டாகுமே என்று எண்ணினார். உடனே அங்கு இருந்த ஏழை பொருணனை பார்த்து இந்த பணக்கார பொருணன் சொல்லத் தொடங்கினான்.
பொருணன் தலைவனே, உன்னையும் உன் சுற்றத்தாரையும் நான் வரும் வழியிலே கண்டது உங்கள் புண்ணிய பயன் என்றே சொல்ல வேண்டும்.
அமர்ந்திருந்த பொருணன், யாரோ பெரிய செல்வர் நம்மை பார்த்து பேசுகிறாரே என்று எழுந்து நின்று மரியாதை செய்தான். மற்றவர்களும் எழுந்து ஒதுங்கி நின்றனர். அவர்கள் செயலை கண்டு அந்த பொருணன் மனத்துக்குள்ளே சிரித்து கொண்டான்.
நானும் உன் இனத்தை சேர்ந்து வந்தான். என்னை கண்டதும் நான் யாரோ என்று மறந்து விட்டீர்கள் என்று தோன்றுகிறது. நானும் உங்களைப் போலவேதான் பசியும் வறுமையும் வாட்ட வருந்தினவன். ஆனால் கரிகால் வல்லவனை கண்ட பிறகு என் வறுமை கால் வாங்கி ஓடிவிட்டது.
அவனுடைய அரண்மனை வாசல் என்றும் திறந்து இருப்பது. நம்மை போன்ற இரவலர்கள் புகுந்தால் யாரும் தடை செய்ய மாட்டார்கள். நான் அங்கே போனேன். பல நாள் பட்டினி கிடந்தமையால் என் உடம்பு மிகவும் இழைத்திருந்தது. கையில் தடாரியை வைத்திருந்தேன். என் கையழுக்கு அதில் படிந்திருந்தது. நான் விடியற்காலையில் அந்த தடாரியை கொட்டினேன். என்னவென்று சொல்வேன்? கரிகால் வல்லவன் நான் இருந்த இடத்துக்கே வந்து விட்டான். நெடு நாட்களாக காணாத உறவினை காண்பது போல அன்போடு என்னோடு பேச ஆரம்பித்தான்.
அதற்கு அந்த கூட்டத் தலைவர்,
உங்களிடம் கரிகால் வல்லவனை பேசினானா? ஆம். நான் எந்த கோலத்தில் இருந்தேன் தெரியுமா? என் இடையிலே கந்தை இருந்தது. வேர்வையிலே நனைந்து பேனுக்கு உறையுளாக இருந்தது. கிழிந்த இடங்களை தைத்து உடுத்திருந்தேன். கரிகால் வல்லவன் என்னை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தான். அந்த பார்வையிலே எத்தனை குளிர்ச்சி! என் இன்பமெல்லாம் சில்லென்று தண்ணிய உணர்ச்சியை பெற்றன. என்பெல்லாம் சில்லென்று தண்ணிய உணர்ச்சியை பெற்றன. என் இடையிலே உள்ள ஆடையை களைந்தறிய சொல்லி வேறு புதிய ஆடையை அழித்து அணிய செய்தான். பேன் குடியிருந்த ஆடை முன்பு என் இடையிலே இருந்தது. இப்போது மிக மிக மெல்லிய பூவேலை செய்த ஆடையை அணிந்தேன். பிறகு மிக இனிமையான பான வகைகளை பொற்கிண்ணத்தில் அழகிய மகளிர் ஊற்றி தந்தார்கள். என் தாகமும் பசியும் எனக்கல்லவா தெரியும்? அவர்கள் வார்க்க வார்க்க நான் வாங்கி குடித்துக் கொண்டே இருந்தேன். பிறகு இளைப்பாறினேன். முதல் நாளில் நான் இருந்த இருப்பு என்ன? அப்போதுதான் நுகர்ந்த இன்பம் என்ன? ஆளை பார்த்தால் அடையாளமே தெரியாது. அப்படி ஆடை அலங்காரங்களோடு விளங்கினேன். முன்பு என் உடை நாற்றமும் உடல் நாற்றமும் எனக்கு சகிக்க முடியாமல் இருந்தன. இப்போதோ ஒரே நறுமணம்தான். எனக்கே நாம் கனவு காண்கின்றோமோ என்று ஐயம் உண்டாயிற்று. அங்கே எனக்கு நடந்த உபச்சாரங்களை நான் முன்னே எங்கும் அனுபவித்ததில்லை. ஆகையால் அங்கே உள்ள பண்டங்களை எப்படி எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. அங்கிருந்த வேலைக்காரர்கள் அதையெல்லாம் எனக்கு சொல்லி தந்தார்கள். நடுவிலே ஏழை பாணன் ஒருவன் ஒரு கேள்வியை கேட்டான். பாடங்களை நுகர்ந்ததையும் ஆடை அணிந்ததையும் சொன்னீர்கள், உணவு கொள்ளவில்லையா என்று கேட்டான். அதற்குள் அவசரப்படுகின்றீர்களே! பக்குவமாக வெந்த ஊனோடு கலந்து விருந்தை பக்கத்தில் இருந்து அதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிடுங்கள் என்று சொல்ல நான் உண்டேன். சுட சுட சாப்பிட்டேன். ஒரு வகை உணவு சளித்து விட்டதனால் வேறு வகையான பணிகாரங்களை தந்தார்கள். முனைமுறியாத அரிசியினால் சமைத்த சோற்றை உண்டேன். இப்படி திரும்பும் விருந்து உண்டு உண்டு என் பற்கள் கூட தேய்ந்து போய்விட்டன. பல நாட்கள் அங்கே தங்கியிருந்தேன். பிறகு விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணி கரிகால் வளவனிடம் எங்கள் ஊருக்கு போய் வருகின்றோம் என்று மெல்ல சொன்னேன். போது அவனுக்கு வந்த கோபத்தை பார்க்க வேண்டுமே.
இப்போது ஏழை பொருணன் கேட்டான், கோபமா? எதற்கான கோபம்? அதற்கு அந்த செல்வந்த பொருணன்,
உண்மையான கோபம் அல்ல. கோபம் வந்தது போல காட்டினான். எங்களை விட்டு போக போகின்றீர்களா என்று கேட்டான். நான் போக வேண்டும் என்று தீர்மானித்திருப்பதை தெரிந்து கொண்டான். அவனுக்கு வருத்தம்தான். உடனே யானை முதலிய பரிசல்களை தந்தான். அவன் பல பொருட்களை காட்டினான். நான் வேண்டியவற்றையெல்லாம் மாறிக்கொண்டேன். இப்போது கரிகால் வல்லவன் பெரும் செல்வம் உடைய வள்ளலோ என்று கேள்வி வந்தது. என்ன அப்படி கேட்கின்றீர்கள்? சோழ நாட்டு மன்னன் அவன். உருவ பற்றியர் இளஞ்சேர் சென்னியின் புதல்வன். அவன் கருவில் இருக்கும் போதே தந்தை இறந்தமையால் அப்போது அரசுரிமை அவனுடையதாகிவிட்டது. சேர பாண்டியர்களை வெண்ணி பரந்தலையில் போர் செய்து வென்றவன். அவனிடம் போனால் உங்கள் வறுமை இறந்த இடம் தெரியாமல் போய்விடும். நாங்கள் அங்கே போய் என்ன செய்ய வேண்டும்? அவனை அணுகினாலே போதும். அவனை அணுகி தொழுது நின்றால் அவனுடைய அன்பு பார்வை உங்கள் மேலே படும். கன்றை என்ற பசு தன் கன்றை பார்ப்பது போல அன்பு ததும்ப உங்களை பார்ப்பான். நீங்கள் யாழ் வாசித்து தடாரி பறையை கொட்டுங்கள். அவற்றின் ஒலி அவன் காதில் விழுந்ததோ இல்லையோ அவன் உங்கள் தகுதியை தெரிந்து கொள்வான். உங்கள் இடுப்பில் உள்ள கந்தையை களைந்த பட்டாடியை உடுத்திக் கொள்ள கொடுப்பான். நல்ல மது வகைகளை வழங்குவான். பொன்னால் செய்த தாமரையை உங்கள் தலையிலே சூட்டுவான். விரலி அணியும்படி பொன்னறி மாலையை அளிப்பான். அழகான குதிரைகளை பூட்டிய தேரை வழங்குவான். யானையை தருவான். அவற்றை அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படி மிகுதியாக தருவான். ஊருக்கு போகிறோம் என்று சொன்னால் எளிதிலே உங்களை அனுப்ப மாட்டான். அவனுடைய அன்புக்கு ஈடாக எதனையும் சொல்ல இயலாது.
இப்படி சொன்ன பொருணன் கரிகாலன் உடைய சோழ நாட்டை வருணித்து, இத்தகைய நாட்டை உடைய கரிகாலன் உனக்கு பரிசல்கள் தருவான் என்று சொல்லி தன் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றான். முடத்தாம கன்னியார் பொருணனுடைய கூற்றாக சொல்லும் இந்த பாட்டில் சோழ நாட்டின் வளத்தை விரிவாக அமைத்திருக்கின்றார். சோழ நாடு முழுவதும் வயல்கள் இருக்கின்றன. நிலத்தில் விளையும் நெல்லை அது நிலத்தில் ஒரு பக்கத்தில் உள்ள திடலில் சேர்கட்டி சேமித்து வைத்திருக்கின்றார்கள் வேளாளர்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த நெற்கூடுகள் நிரம்பி இருக்கின்றன. அங்கங்கே தென்னந்தோப்புகள் இருக்கின்றன. அங்கே குடிமக்கள் வாழ்கின்றார்கள். உழவருடைய பெண்கள் மணலை குவித்து விளையாடுகின்றார்கள். மயில்கள் பாகர் பழத்தையும் பலா பழத்தையும் கொத்தி தின்கின்றன. ஆண் மயில்கள் அப்படி மெல்ல அசைந்து அசைந்து வந்து மணற்பரப்பிலே ஆடுகின்றன. அருகில் உள்ள மலர்ச்செடிகளிலே வண்டுகள் முரல்கின்றன. அந்த ஒளி யாழோசை போல் இருக்க மயில்கள் நடன மாதரை போல ஆடுகின்றன.
வயல்கள் நிரம்பிய மருத நிலத்தில் கரும்பை வெட்டும் ஓசையும் நெல்லை அறியும் ஓசையும் எங்கும் முழங்குகின்றன. வயல் இல்லாத மேட்டு நிலங்களில் அடம்பங்கொடியும் பகன்ற என்று கொடியும் படர்ந்திருக்கின்றன. புன்க மரமும் ஞாழல் மரமும் வளர்ந்திருக்கின்றன. ஒரு பக்கம் முல்லை நிலம் பறந்திருக்கிறது. காடும் காட்டை சார்ந்த இடமும் முல்லை நிலமாகும். அங்கே ஒரு சார் மல்லை கொடி பூத்து படர்ந்திருக்கிறது. சிங்காந்தள் சிவந்த மலரை பூத்து நிற்கிறது. தோற்றா மரமும் கொன்றை மரமும் மொட்டவிழ்த்து மலர்கின்றன. நீலமணியை போன்ற மலர்கள் காயா மரத்தில் மலர்கின்றன. கடற்கரை பக்கத்தில் நாரைகள் இறால் மீனை கொத்தி தின்கின்றன. அங்கே வளர்ந்திருக்கும் புன்னை மரத்திலே அவை தங்குகின்றன. கரையிலே மோதி முழங்கும் அலை ஓசைக்கு பயந்து அந்த நாரைகள் பனைமரத்திற்கு போய் அதன் மடலில் இனிமையாக தங்குகின்றன. அங்கங்கே குலை குலையாக தேங்காய்களும் வாழைக்காய்களும் அந்தந்த மரங்களில் தொங்குகின்றன. ஒரு நிலத்தில் வாழும் மக்கள் வேறு நிலத்துக்கு சென்று தம் நிலத்தில் விளையும் பண்டங்களை விற்றுவிட்டு இந்த நிலத்தில் விளைகின்ற பொருட்களை வாங்கி வருகின்றார்கள். மலைப்பாங்கரில் வாழும் மக்கள் தேனையும் கிழங்கையும் கடற்கரை பக்கத்தில் விற்றுவிட்டு அங்கே கிடைக்கும் மீன் மற்றும் நெய்யையும் நரவையையும் வாங்குகின்றார்கள். மருதுநில பரப்பில் வாழ்பவர்கள் கரும்பையும் அவலையும் விற்று மான் தசையையும் வேறு உணவு பண்டத்தையும் வாங்கி செல்கின்றார்கள். குரமக்கள் குறிஞ்சி நிலத்திலே மலரும் குறிஞ்சி பூவை அணிந்து மகிழ்கின்றார்கள். அது சலித்து விட்டதனால் நெய்தல் பூவான கண்ணியை தலையிலே சூட்டிக் கொள்கின்றார்கள். காட்டிலே வாழும் கோழிகள் அருகிலே உள்ள மருத நிலத்துக்கு வந்து அங்குள்ள நெற்கதிரை தின்னுகின்றன. வயலுக்கு அருகில் வீட்டிலே வளரும் கோழிகள் மலைப்பக்கத்திற்கு சென்று அங்கே வழியும் துணையை தின்கின்றன. மலையிலே வாழும் மந்திகள் கடற்கரைக்கு அருகில் உள்ள உப்பங்கழியில் மூழ்கி கழிக்கின்றன. கழியிலே தெரியும் நாரிகள் மலையிலே போய் இளைப்பாறுகின்றன. இப்படி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற நான்கு வகை நிலப்பரப்பிலும் அங்கங்கே வாழ்வதற்குரிய பறவைகளும் விலங்குகளும் மக்களும் மற்ற நிலங்களுக்கு சென்று சலிப்பு தீர இன்பம் நுகர்வதை காணலாம். எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட சிறப்பை காவிரி ஆற்றினார் பெறுவது சோழ நாடு. காவிரி எங்கே தோன்றினாலும் எவ்வெந்த நாட்டின் வழியே வந்தாலும் அதன் முழு பயனையும் பெறுவது சோழ நாடுதான். சூரியன் வெம்மையாக தன் கதிர்களை வீசி எங்கும் பசு மரங்கள் வாடி போனாலும், மலைகளில் அருவி வறண்டாலும், மேக மழை பெய்ய மறந்தாலும், எங்கும் பஞ்சம் படர்ந்தாலும், என்றைக்கும் பொய்யாமல் நீர்வளம் பெருக்குவது காவிரியார். காவிரியில் வெள்ளம் வருவதை பார்த்தால் எத்தனை அழகாக இருக்கிறது. மலை பகுதிகளில் இருந்து வருவதனால் மலை விளை பொருட்களை ஆற்று நீர் அடித்து வருகிறது. நரை கொடியும் நரந்த புல்லும் அகிலும் சந்தனமும் அதில் மிதந்து வருகின்றன. அவற்றை காவிரி கரையிலே ஒதுக்கிச் செல்கிறது. சோழ நாட்டில் உள்ள குளத்திலும் மடுவிலும் தன் நீரை நிரப்புகிறது. அங்கங்கே மகளிர் நீரில் குடைந்து விளையாடுகின்றார்கள். இந்த புது வெள்ளத்தால் எங்கும் நெற்பயிர் மிகச் சிறப்பாக விளைகிறது. நெற்கதிரை அரிவாளால் அறுத்து தொகுக்கின்றார்கள். கதிர்களை மலை போல குவிக்கின்றார்கள். பின்பு கடாவிட்டு நெல்லை குவியல் குவியலாக போடுகின்றார்கள். பொன்னிறம் பெற்று அவற்றை பார்த்தால் மேறு மலையின் நினைப்பு வருகிறது. பின்பு நெல்லை குதிர்களிலேயே கொண்டு போய் கொட்டுகின்றார்கள். எல்லா குதிர்களும் நிரம்பி விடுகின்றன. ஒவ்வொரு வேளையிலும் ஆயிரம் கலம் நெல் விளைகிறது. எல்லாம் காவிரி தரும் செல்வம். காவிரிதான் சோழ நாட்டையே காப்பாற்றுகிறது. இவ்வாறு சோழ நாட்டின் வளத்தை முடத்தாம கண்ணியார் வர்ணித்து பொருநர் ஆற்று படையை பாடி நிறைவேற்றினார். 248 அடிகளை உடைய பெரிய பாட்டு அது. அதை கேட்ட கரிகால் வள்ளுவன் பெண் புலவரை பாராட்டி பரிசில் வழங்கினார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை தெரிவிக்க murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தினை பார்க்கவும். மேலும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேளுங்கள்.